நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் ஜெஃபர்சன்வில் இந்தியானா அமெரிக்காவில் மார்ச் 29 1959 லிவிங் டையிங் பரீட் ரைசிங் அண்ட் கமிங், ஜீவிக்கும் போதும் மறிக்கும் போது அடக்கம் பண்ணும் போது உயிர்த்தெழும் போதும் வருகின்ற போதும் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள்.
It's just beyond anything that we could express in human languages.
மனித பாஷைகளில் நாம் அதை வெளிப்படுத்தி காட்ட வேண்டுமானால் அது பாஷைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது.
Our hearts feel today as we gather here on this most solemn sacred morning.
இந்த மிகுந்த பயபக்தியான புனிதமான காலை வேளையில் நாம் இங்கே கூடி வந்துள்ளதினால் நம்முடைய இருதயங்களில் எப்படியாய் உணர்கிறோம்.
This morning represents the time that when our religion was made real.
நம்முடைய மதமானது உண்மை பொருளாய் ஆக்கப்பட்ட நேரத்திற்குள் இந்த காலை பிரதிநிதித்துவமா இருக்கிறது.
Because it was the rising up again of thy precious child who came to redeem the whole human race.
ஏனென்றால் முழு மானிட வர்க்கத்தையும் மீட்கும்படியாய் வந்த உம்முடைய விலையேற பெற்ற பிள்ளையை நீர் மறுபடியுமாய் எழுப்பினதாய் அது இருக்கின்றபடியினால்
And we are here this morning in celebration of that great supreme triumph, Lord, that made us more than conquerors of both death, hell and the grave.
கர்த்தாவே, அந்த பிரதானமான நேரத்தின் கொண்டாடுதலாய் நாங்கள் இந்த காலையில் இங்கே இருக்கிறோம். அது எங்களை மரணம் நரகம் பாதாளம் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் ஆக்கினது.
And we thank thee that after all these years have passed,
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் இத்தனை ஆண்டு காலங்கள் கடந்தும் உயிர்த்தெழுந்த நாளின் அதிகாலையில் உம்மை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் இன்னமும் கூடி வருகிறோம்.
We believe that he shall come again.
ஏனென்றால் அவர் மறுபடியுமாய் வருவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
And we would pray that you would forgive all of our sins and our trespasses that is recorded against us.
எங்களுக்கு எதிராக குறித்து வைக்கப்பட்டுள்ள எங்களுடைய எல்லா பாவங்களையும் மீறுதலும் நீர் எங்களுக்கு மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
As we humbly confess our wrong and accept his atonement for our sins.
நாங்கள் தாழ்மையுடன் எங்களுடைய தவறுகளை அறிக்கை செய்து எங்களுடைய பாவத்தின் அவருடைய பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டபடியினாலே எங்கள் மத்தியில் காணப்படும் வியாதிகளை சுகப்படுத்தும் கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் போது எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் விசுவாசிக்கவும் ஜீவிக்கவும் நீர் எங்களுக்காக விட்டு சென்று சத்தியத்தின் ஆஸ்திபாரமாக இருக்கிறது.
And we pray not only for this group that's gathered here but all around the world.
இங்கே கூடி இருக்கும் இந்த கூட்டத்தாருக்காக மாத்திரம் நாங்கள் ஜெபிக்கவில்லை, ஆனால் உலகம் எங்கிலும் உள்ள யாவருக்காகவும்.
For we are looking with eager eyes and longing hearts for his return.
ஏனென்றால் நாங்கள் வாஞ்சையுள்ள கண்களோடும் ஏங்கிக் கொண்டிருக்கும் இருதயங்களோடும் அவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிறோம். இருளிலும் குழப்பத்திலும் இன்று நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அதாவது எந்த நேரத்திலும் எந்த பைத்தியக்காரனாவது எதையாவது வெடித்து
போடுவான். But then the whole world could be blown into bits.
அல்லது புத்தானை அழித்துவிட்டு முழு உலகமும் பொடி பொடியாக்கி விடலாம்.
As it has been told us by great authorities that the wars will only be a few hours long if it ever happens again.
மிக பெரிய அதிகாரிகளால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றபடியே யுத்தம் மறுபடியும் ஏற்படுமானால் போரானது ஒரு சில மணி நேரமே நடக்கும்.
Standing today on the very brim of another war.
யுத்தமான இந்த நாட்களிலே ஒரு கத்தி முனை போன்ற முனையில் நின்று கொண்டிருக்கிறது.
Then the church is standing on the brim of that most glorious resurrection.
ஓ, சபையானதும் கூட அந்த மகத்தான மகிமையான உயிர்த்தெழுதலின் முனையில் நின்று கொண்டிருக்கிறது.
For we shall be caught up together with the sleeping saints to meet the Lord in the air and forever be with him.
ஏனென்றால் நாம் மறுத்த பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தரை சந்திக்க எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் அவருடனே கூட இருப்போம்.
We have come to worship the Lord and receive us today.
நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே, இன்றைக்கு எங்களை ஏற்றுக்கொள்ளும்.
Bless the reading of thy word, the singing of the song, the preaching of the gospel.
வாசிக்கப்படுகிற வேத வார்த்தைகளையும் பாடுகின்ற பாட்டுகளையும் சுவிசேஷ பிரசங்கத்தையும் ஆசீர்வதியும்.
Receive the prayers of the penitent.
குறைகளை உணர்ந்தவர்களுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும்.
Hear the prayer for the sick and give glory unto thyself.
வியாதிக்காக ஏறெடுக்கப்படும் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உமக்கு மகிமையை எடுத்துக்கொள்ளும்.
For we humbly ask it in the name of Jesus, thy Son. Amen.
நாங்கள் தாழ்மையுடன் உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன்.
To you who would like to take what we are to read this morning for our scriptures.
இந்த காலையில் நாம் இதிலிருந்து வேத வார்த்தைகளை வாசிக்க போகின்றோம் என்று அறிய விரும்புகின்ற உங்களுக்கு.
And we are sorry that this, to know that we do not have the seating room for this fine group of people who's come early this morning to worship with us.
இந்த அதிகாலையில் எங்களோடு கூட சேர்ந்தவரை ஆராதிக்கும்படியாய் வந்துள்ள இந்த அருமையான கூட்ட ஜனங்களுக்கு உட்கார வசதி இல்லாமைக்காக மிகவும் வருந்துகிறோம்.
From different churches and from different states and even different nations.
இவர்கள் வித்தியாசமான சபைகளில் இருந்தும் வித்தியாசமான நாடுகளில் இருந்தும் வித்தியாசமான தேசங்களில் இருந்தும் வந்து
has gathered this morning here at the tabernacle for this most glorious worship of the Lord.
அவருடைய மிகுந்த மகிமையான கர்த்தருடைய ஆராதனைக்காக இந்த ஜெப கூடாரத்தில் காலையில் கூடி வந்திருக்கின்றனர்.
I wish for you to turn to the book of Psalms, Psalms 22.
சங்கீதம் 22 அதிகாரத்துக்கு எழுந்து திரும்புமாறு விரும்புகிறேன்.
I know this is rather an unusual place to read for an Easter service.
உயிர்த்தெழுந்த நாளன்று வாசிக்கப்படும் பாகங்களில் இது வழக்கத்திற்கு மாறானது என்று நான் அறிவேன்.
But God is unusual.
ஆனால் தேவன் வழக்கத்திற்கு மாறானவராயிருக்கிறார்.
And now after this service we will adjourn in about 1 hour so that you may go for your breakfast.
இந்த ஆராதனைக்கு பிறகு நீங்கள் காலை ஆகாரம் புசிக்கும்படியாக நாம் கூட்டத்தை 1 மணி நேரம் ஒத்தி வைப்போம்.
And then Sunday school service will start at 9:30.
பின்னர் 9:30 மணிக்கு ஞாயிறு பாடசாலை ஆராதனை துவங்கும்.
And then immediately after the Sunday school service there will be baptismal service here at the pool.
ஞாயிறு ஆராதனை முடிந்தவுடன் இங்கே ஞானஸ்தான தொட்டி அருகில் ஞானஸ்தான ஆராதனை நடைபெறும்.
And then this afternoon at 6 o'clock prayer cards will be given out for healing service for tonight.
பின்னர் இந்த பிற்பகல் 6 மணி அளவில் இன்றிரவிற்காக ஜெப அட்டைகள் கொடுக்கப்படும்.
And if you have any loved ones that sick and needy, remember to bring them out tonight.
நீங்கள் நேசிக்கின்ற யாராவது வியாதியாயும் தேவையுள்ளவர்களாயும் இருப்பார்களேயானால் ஞாபகமாய் அவர்களை இன்றிரவு கொண்டு வாருங்கள்.
And for this to be the last time we can have this for a while anyhow.
ஏனென்றால் கொஞ்ச நாட்களுக்கு இதுவே கடைசி முறையான கூட்டமாக இருக்கலாம்.
Leaving in the morning at 5 o'clock for Los Angeles and through the west coast for a series of services.
காலை 5 மணிக்கு நான் கிழக்கு கடற்கரை ஓரமாக லாஸ் ஏஞ்சலுக்கு தொடர்ச்சியான கூட்டங்களுக்காக போகிறேன். இப்பொழுது சங்கீதம் 22 நாம் வாசிக்கலாம்.
என்
தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்?
Why art thou so far from helping me from the words of my roaring?
எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்?
My God, I cry in the daytime, but thou hearest not.
என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர்.
And in the night season, and I'm not silent.
இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை.
But thou art holy, O thou that inhabitest the praises of Israel.
இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே, பரிசுத்தர்.
Our fathers trusted in thee. They trusted and thou did deliver them.
எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர்.
They cried unto thee and were delivered.
உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள்.
They trusted in thee and were not confounded.
உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள்.
But I am a worm and no man.
நானோ ஒரு புழு, மனுஷனல்ல.
A reproach of man, despised of the people.
மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன்.
All they that see me laugh me to scorn.
என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணி.
They shoot out the lip And they shake their head saying,
உதட்டை பிடுக்கி தலையை துலுக்கி.
He trusted on the Lord that he would deliver him.
கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும்.
Let him deliver him, seeing he delighteth in him.
இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள்.
But thou art he that took me out of the womb.
நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர்.
Thou didst make me hope when I was upon my mother's breast.
என் தாயின் முறைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர்.
I was cast upon thee from the womb.
கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன்.
Thou art my God from my mother's belly.
நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர்.
Be not far from me, for trouble is near.
என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கெட்டி இருக்கிறது.
For there is none to help.
சகாயரும் இல்லை.
Many bulls have compassed me.
அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது.
Strong bulls of Bashan have beset me around.
பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைத்துக் கொண்டது.
They gasp upon me with their mouth as a raving and roaring lion.
தீரி கச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள்.
I am poured out like water.
தண்ணீரை போல ஊற்றுண்டேன்.
All my bones are out of joint.
என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது.
My heart is like wax, it is melted in the midst of my bowels.
என் இருதயம் மெழுகு போல் ஆகி என் குடல்களின் நடுவே உருகிற்று.
My strength is dried up like a potter's.
என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது.
My tongue cleaveth to my jaws.
என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது.
And thou hast brought me unto the dust of the earth.
என்னை மரணத்தூளிலே போடுகிறீர்.
For dogs have compassed me.
நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது.
The assemblies of the wicked have closed me.
பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது.
They pierced my hands and my feet.
என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள்.
I may tell all my bones that they look and stare upon me.
என் எலும்புகளை எல்லாம் நான் என்றெல்லாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
They parted my garments among them, cast lots upon my vesture.
என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள்.
Be thou not far from me, O Lord.
ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும்.
My strength hasten thee to help me.
என் பெலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும்.
Deliver my soul from the sword.
என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும்.
My darling from the power of the dogs.
எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்திற்கும் தப்புவியும்.
Save me from the lion's mouth, for thou hast heard me from the horns of the unicorn.
என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளிலே இருக்கும்போது எனக்கு நீ செவி கொடுத்தருளினீர்.
I will declare thy name unto my brethren.
உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து,
In the midst of the congregation I will praise thee. Yea.
சபை நடுவில் உம்மை துதிப்பேன். ஆம்.
He that fear the Lord, praise him.
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள்.
All ye seeds of Jacob, glorify him. And fear him, all ye seeds of Israel.
யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள்.
For he has not despised nor avoided the affliction.
உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்புமா எண்ணாமலும் அருவருக்காமலும்.
Neither has he hid his face from him.
தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து.
But when he cried unto him, he heard.
தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார்.
My praise shall be of thee in the great congregation.
மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன்.
I will pay my vows before them that fear him.
அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன்.
The meek shall eat and be satisfied.
சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள்.
They shall praise the Lord that seek him.
கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள்.
Your heart shall live forever.
உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும்.
All the ends of the world shall remember and turn unto the Lord.
பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும்.
And all the kindreds of the nation shall worship before him.
ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும்.
For the kingdom is of the Lord.
ராஜ்யம் கர்த்தருடையது.
And he is the governor among the nations.
அவர் ஜாதிகளை ஆளுகிறவர்.
All they that be fat upon earth shall eat and worship.
பூமியின் செல்வான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள்.
All they that go down to the dust shall bow before him.
புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள்.
None can keep alive his own soul.
ஒருவனும் தன் ஆத்துமா அடியாதபடி அதை காக்க கூடாது.
A seed shall serve him. It shall be accounted to the Lord for a generation.
ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும்.
They shall come and shall declare his righteousness unto a people.
அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று.
And that shall be born that he has done this.
பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள்.
May the Lord add his blessings to the reading of his word.
வாசிக்கப்பட்ட அவருடைய வார்த்தையோடு கர்த்தர் தாமே அவருடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக.
I want to take for this occasion this morning five words.
இந்த காலையின் சந்தர்ப்பத்தில் நான் ஐந்து வார்த்தைகளை எடுத்துக் கொள்ள விரும்புகிறேன்.
And around those five words try to express what's on my heart to you worshippers this morning.
அந்த ஐந்து வார்த்தைகளை அடுத்துள்ளவர்களை குறித்து என் இருதயத்தில் இருக்கின்றவர்களை இக்காலை ஆராதனைக்காரருக்கு வெளிப்படுத்தி காட்ட விரும்புகிறேன்.
I want these five words: living, dying, buried, rising, coming.
இந்த ஐந்து வார்த்தைகள் எனக்கு வேண்டும். ஜீவிக்கும் போது, மாரிக்கும் போது, அடக்கம் பண்ணும் போது, உயிர்த்தெழும் போது, வருகின்ற போது.
I think the poet well expressed it in the song of what I want to say when he wrote this song.
புலவன் இந்த பாடலை எழுதின போது நான் சொல்ல வேண்டும் என்றிருந்த காரியங்களை எல்லாம் நன்றாக வெளிப்படுத்தி இருக்கிறான்.
Living, he loved me. Dying, he saved me.
ஜீவிக்கும் போது அவர் என்னை நேசித்தார், மரிக்கும் போது அவர் என்னை ரட்சித்தார்.
Buried, he carried my sins far away.
அடக்கம் பண்ணும் போது அவர் என் பாவங்களை அரிதூரம் கொண்டு போய்விட்டார்.
Rising, he justified freely forever.
உயிர்த்தெழுந்த போது அவர் என்னை இலவசமாய் என்றென்றைக்கும் நீதிமானாக்கினார்.
Someday he's coming. Oh, glorious day.
எந்தோ ஒரு நாள் அவர் வருகிறார். ஓ மகிமையான நாள்.
There never was a life ever lived like his.
அவரை போன்று ஒருவரும் இம்மட்டும் ஜீவிக்கவில்லை.
Because he was the God manifested in the flesh when he was born.
ஏனென்றால் அவர் பிறந்தபோது அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாயிருந்தார்.
He was the expression of what God the Father is.
பிதாவாகிய தேவனின் பிரத்யட்சமாய் அவர் இருந்தார்.
And God the Father being love,
பிதாவாகிய தேவன் அன்பாய் இருக்கிறதுனாலே,
then Jesus was the full expression of love.
இயேசுவானவர் அன்பின் முழுமையான பிரத்யட்சமாய் இருந்தார்.
He was love from the very first time that his little baby hand stroked the pretty cheeks of his mother.
அவருடைய சிறு குழந்தை கரங்கள் அவருடைய தாயாரின் கன்னங்களை தட்டி கொடுத்துக் கொண்டிருந்த அந்த நேரத்திலிருந்தே அவர் அன்பாயிருந்தார்.
He was love.
அவர் அன்பாயிருந்தார்.
And I think today that's where many is failing to recognize that he was love.
அங்கேதான் அநேகர் அவர் அன்பாய் இருக்கிறார் என்பது அடையாளம் கண்டு கொள்ள தவறி போகிறார் என்று நான் நினைக்கிறேன்.
God is love. And they that love are born of God.
தேவன் அன்பாய் இருக்கிறார். அன்பாய் இருக்கிறவர்கள் தேவனால் பிறந்தவர்களாய் இருக்கிறார்கள்.
God so loved the world that is the unlovable.
தேவன் உலகத்தை அவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், அதாவது நேசிக்க கூடாதவர்களை அன்பு கூர்ந்ததினால்.
That he gave his only begotten son.
தம்முடைய ஒரே பேரான குமாரனையே அவர் கொடுத்தார்.
That whosoever believeth in him shall not perish but would have everlasting life.
அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான்.
He expressed his love when he was here on earth in so many different ways.
அவர் இந்த உலகத்தில் இருந்தபோது அநேக வித்தியாசமான வழிகளில் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டினார்.
Till it is undisputable that he was the most loving creature that ever lived.
இதுவரை ஜீவித்த சிருஷ்டியில் அதிக அன்பாய் ஜீவித்தவர் இவர்தான் என்று யாவரும் தர்க்கம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு ஆயிற்று. இங்கே அவருடைய ஜீவியத்தில் அவர் தேவனை வெளிப்படுத்தி காட்டினார் என்று நான் நினைக்கிறேன்.
The only way that God can be expressed to the people is through love.
தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் வெளிப்படுத்தி காட்டக்கூடியதான ஒரே ஒரு வழி அன்பினால் தான்.
When he caught one of the most vilest women that there was of his days, perhaps.
அவருடைய நாட்களில் மிகவும் இழிவான ஸ்திரீ ஒருத்தியை அவர்கள் கண்டுபிடித்த போது அவர் அதை வெளிப்படுத்தி காட்டினார்.
They found her just guilty and no way out.
அவர்கள் அவளை குற்றவாளியாய் பிடித்து அவள் தப்பிக்கொள்ள வழியே இல்லாமல் போனபோது,
ஏனென்றால்
அவள் விபசாரத்தில் கையுங்களவுமாய்
பிடிபட்டாள்,
அவளை இவர்கள் அவருக்கு முன்பாக இழுத்துக் கொண்டு வந்து இவளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள்.
I don't condemn thee. Go and sin no more.
அவர் அவள் பக்கமாக திரும்பி, நானும் உன்னை அக்கினுக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார்.
Instead of being throwing her out to the streets,
அவளை தூக்கி வீதியில் எறிவதற்கு பதிலாக,
to be drug out like a bunch of wolves over her to stone her and take her life.
ஒரு கூட்ட ஓநாய்களை போன்று அவள் மேல் விழுந்து கல்லால் அவளை அடித்து அவள் உயிரை போக்குவதற்கு பதிலாக, அவருடைய மென்மையான இரக்கமான அன்பான இருதயம் அவளுடைய பாவத்திற்குள்ளாக குனிந்து போய்,
just go and don't sin no more.
நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார்.
And when he was on his way down to the grave of Lazarus,
அவர் லாசருவின் கல்லறைக்கு போய் கொண்டிருக்கும் வழியிலே,
I think there's another great time that he expressed what God is to the human being.
தேவன் மனித வத்தகர் என்னவாய் இருக்கிறார் என்பதனை வெளிப்படுத்தி காட்டின மகத்தான நேரங்களில் இது இன்னொன்று என்று நான்
நினைக்கிறேன்.
கீழ்த்தனமாக செய்யப்பட்ட பாவத்தை மட்டும் மன்னித்து, அவருடைய மன்னிக்கின்ற அன்பின் மூலமாக குற்றத்தை எடுத்து போட்டு குற்றமற்றவர்கள் ஆக்குகிற தேவன் மாத்திரமல்லாமல், மரணம் நம்மை மௌனமாக்கி வைத்தும் அவர் இன்னமும் நம்மை குறித்து அக்கறை கொண்டவராயிருக்கிறார்.
With Martha and Mary,
அவர் மார்த்தாளோடும் மரியாளோடும் போகின்ற வழியிலே இன்னும் அதிகமாக அதை வெளிப்படுத்தினார்.
When he came to the house where death had shut out the life of a lovely person,
ஒரு அன்பான நபருடைய ஜீவனை மரணமாடு மூடி போட்டிருந்த அந்த வீட்டிற்குள் அவர் வந்தபோது அதை மிகவும் நன்றாய் வெளிப்படுத்தி காட்டினார்.
And on his road down to the grave, yet being God knows that he would raise him from the dead.
கல்லறைக்கு அவர் போய்கொண்டிருந்த வழியிலும் தேவனா இருந்தும் அவனை மரித்தோரிலிருந்து அவரை எழுப்புவார் என்று மறிந்தும்,
know that it had been told him that in his very words lay the power to raise him from the grave.
அவனை கல்லையிலிருந்து எழுப்பத்தக்கதான வல்லமை அவருடைய வார்த்தையில் இருக்கிறது என்று அவருக்கு சொல்லப்பட்டிருந்தும்,
yet when he seen Martha and Mary and those who loved Lazarus crying,
மார்த்தாளையும் மரியாளையும் லாசருவையும் நேசித்தவர்கள் அழுவதையும் அவர் கண்டபோது, அவர் கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அது என்ன? அவருடைய மகத்தான நேசிக்கின்ற இருதயம். அவரதை கண்டபோது மனிதனும் அவருடைய நண்பர்களும் துயரத்துக்குள் இருக்கிறார் என்று அவர் கண்டபோது அவர் தாமே துயரத்திற்குள்ளானார்.
I'm so glad to know that he can be found amongst the broken hearted.
இருதயம் நொறுங்குண்டவர்கள் மத்தியில் அவரை கண்டுபிடிக்க முடியும் என்பதை அறிய நான் சந்தோஷப்படுகிறேன்.
In our sorrows, he's not one that would leave us.
நம்முடைய துயரத்தில் நம்மை விட்டுவிட்டு போகிற ஒருவர் அவர் அல்ல.
He stands by us when all has failed and the last hopes of earthly reaching has come to its end.
எல்லாரும் கைவிட்ட போதும் உலக பிரகாரமாக நமக்கு கிடைக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை முடிவுக்கு வந்த போதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
He's still God.
அவர் இன்னமும் தேவனாய் இருக்கிறார், அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் தேவனின் வெளிப்படுதலாய் இருந்தார். அவருடைய ஜனங்கள் அவருடைய ஆவியினால் அவ்வளவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு துன்பத்திலும் தொல்லையிலும் நாம் ஒருவிடத்தில் ஒருவர் போய் அவருடைய தயையின் வெளிப்படுதலை அவருடைய ஆவியினால் பிறந்ததான நம்முடைய இருதயங்களிலிருந்து ஊற்றிக் கொண்டிருக்கும் வண்ணமாய் அவர்களுக்கு கொடுப்போம் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்று நான் நம்புகிறேன். அதன் மூலமா இச்சபையில் ஜீவிக்கின்ற தேவனின் அன்பை பிரதிபலிக்கும்படியாக செய்யும். அவர் சொன்னதையோ அல்லது புலவன் சொன்னதையோ நன்றாக வெளிப்படுத்தியுள்ளது. ஜீவிக்கும் போது அவர் என்னை நேசித்தார். தேவன் தம்மை இயேசு கிறிஸ்துவில் பிரதிநிதித்துவமாய் காட்டின விதமானது அவர் முழு மனித வர்க்கத்துக்கு என்ன செய்தார் என்பதை காட்டுகிறது. அவர் தம்முடைய கருத்தினை மானிட வர்க்கத்திற்கு வெளிப்படுத்தி காட்டினார். அதாவது நேசிக்க முடியாதவளா இருந்தவர்களை நேசிக்கவும் மன்னிக்கவும் செய்தார். இந்த உயர்த்தெழுந்த காலையில் இவைகளில் நாம் எவ்வளவு குறிவுள்ளவளாய் இருக்கிறோமோ என்று நான்
ஐயுறுகிறேன்.
நம்மை நேசிக்கிறவர்கள் நம்மால் நேசிக்க முடியும், ஆனால் அவரை நேசிக்காதவர்களை அவர் நேசித்தார். உலகத்தை எப்பொழுதாவது அன்பு தாக்கி இருக்குமானால் அவரே அதன் மகத்துவமானவரும் முதல் பிரதிநிதித்துவமாக இருக்கிறார். பூமியில் ஜீவித்துக் கொண்டு அவர் நேசித்தவர்கள் அவரை நிந்தித்தார்கள்.
நோ மேன் could ever love like him and no man was ever hated like him.
அவரை போன்று ஒரு மனிதனாலும் நேசிக்க முடியாது, அவரை போன்று ஒரு மனிதனும் வெறுக்கப்பட்டதும் இல்லை. அவர்கள் அவரை வெறுத்தார்கள், அவரை நிந்தித்தார்கள், அவரை புறக்கணித்தார்கள். ஆனால் அவரை நேசிக்கும் நேசத்திலே அவர் ஓய்ந்து போகவில்லை. அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் பரிகசித்து சிரித்தார்கள். நன்மையான காரியங்களே அல்லாமல் ஓரென்றும் செய்யாதவராய் குற்றங்களை மன்னிக்கிறவராய் வியாதியத்தில் சுகப்படுத்துகிறவராய் எல்லாம் நன்மையே செய்தவராய் ஜீவித்த போதே அப்படி செய்தார்கள். இரண்டு கைகளும் விரிக்கப்பட்டவராய் சிலுவையில் இருக்கும் போது சூழப்பட்டவராய் பரிகாசமாய் துப்பப்பட்டவராய் தொங்கிக் கொண்டிருந்தவராய் அவருடைய புனிதமான முகத்தில் இருந்து அன்பினால் இருந்து இருதயத்தோடு விடாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சத்தமிட்டார். அவரால் புரிந்து கொள்ள முடிகின்றது. தேவனாய் இருந்தபடியினால் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால் தான் நாம் நேசிக்க கூடாதவளாய் இருந்த போதே அவர் நம்மை நேசித்தார். ஏனென்றால் அவர் தேவனாய் இருந்தார், அவர் புரிந்து கொண்டார். ஜீவித்துக் கொண்டிருக்கும் போது அவர் நேசித்தார். ஒரு ஜீவியம் அதுபோன்று ஜீவிக்கப்படவில்லை, ஏனென்றால் அது அன்பினால் சுற்றப்பட்டிருந்தது. மரிக்கும் போது அவர் என்னை ரட்சித்தார்.
When in the Garden of Eden, God ஏரியன்
தோட்டத்தில் ஏகோவா தேவனுக்கு ஒரு மரணம் தேவையாய் இருந்தது. பாவத்தின் தண்டனை மரணமாய் இருந்தது. அங்கே எந்த ஒரு மாறுதலும் இல்லை. வேறு எந்த விதத்திலும் அதை சரிப்படுத்த வழியே இல்லை. ஏனென்றால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேம்பட்டவராயிருக்கிறார். அவர் எல்லையற்றவராயிருக்கிறார். எல்லா வானங்களுக்கும் பூமிக்கும் அவர் நியாயாதிபதியாயிருக்கிறார். பாவத்தின் தண்டனை மரணம். இன்னொருவருக்காக அபராதத்தை செலுத்தக்கூடிய ஒருவனும் இல்லை. ஒரு மனிதன் இன்னொருவனுக்காக மறிக்கக்கூடும். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் துவங்கும் போதே குற்றவாளியாயிருக்கிறான். நம் ஒருவராலும் இன்னொருவனுக்கு உதவியாயிருக்க முடியாது. ஏனென்றால் நாம் யாவரும் குற்றவாளிகளாயிருக்கிறோம். நாம் பாவத்திலே பிறந்து அக்கிரமத்திலே உருவாக்கப்பட்டு பொய்யனாய் இந்த உலகத்தில் வந்தோம். எந்த விதமான நம்பிக்கையின் ஒரு கதிர் கூட எங்கும் இல்லை. நாம் தேவனால் மரணாக்கி நிற்கின்ற தீர்க்கப்பட்டவளாய் இருந்தோம். இப்பூமியில் ஜீவித்த திருஷ்டிகள் யாவும் இந்த தீர்ப்புக்கு உட்பட்டதாக இருந்தது. நீதிமான்களிலும் பெரிய காரியங்களை செய்யக்கூடும். ஆனால் அவர்கள் துவங்கும் போதே பாவிகளாக இருக்கிறார்கள்.
That was the death of God himself.
அதை செலுத்தி தீர ஒரே ஒருபடி தான் உண்டு. அது தேவனுடைய மரணமே தான்.
So God being a spirit could not die.
ஆகவே தேவன் ஒரு ஆவியா இருந்து கொண்டு அவரால் மறிக்க முடியாது.
But he came down in a body of flesh and expressed himself in a life of love.
ஆனால் அவர் ஒரு மாமிசமான சரீரத்தின் கீழே இறங்கி வந்து ஒரு அன்பின் ஜீவியத்தில் தம்மை வெளிப்படுத்தி காட்டினார். அவராயிருந்த அந்த நன்மையானவைகள் யாவற்றையும் எடுத்து அது மனப்பூர்வமாக ஒரு பிரதானமான பலியாய் பலியாய் கொடுத்து அதனால் அவர் குற்றவாளியின் குற்றத்தை நீக்கும் உருட்டாய் கொடுத்தார். நாம் யாவரும் பாவிகளாய் இருக்கிறபடியினால் நாம் ரட்சிக்கப்படும்படியாக எந்த விதமான வரியும் இல்லாதிருந்தது. பூமியின் மேல் அவர் காணப்படும்படியாக மாத்திரமில்லாமல் ஒரு பலியாக மறிக்கும்படியாயும் அவர் வந்தார்.
When he offered unto God a more excellent sacrifice than Cain.
காயினை காட்டிலும் ஒரு மேன்மையான பலியை ஆபேல் தேவனுக்கு செலுத்திய போது அதை வெளிப்படுத்தி காட்டினான்.
When he brought the little lamb with a piece of grapevine wrapped around its neck to a rock.
ஒரு தாட்சை கொடியினால் கழுத்தில் கட்டப்பட்டவாறு அவன் ஆட்டுக்குட்டி ஒரு மனிதத்துக்கு கொண்டு வந்தான்.
There laid the little fellow upon the rock.
அந்த சிறிய குட்டியை அந்த பாறையின் மீது கிடத்தி அதனுடைய சிறிய முகவாய் கட்டையை தள்ளி இனியொரு கல்லை எடுத்து அதன் கழுத்தை அடித்தான். அது கத்திக்கொண்டு மறித்தது. ரத்தம் அதற்குள்ளிருந்து பேரிட்டு வந்தது. அந்த சிறிய வெண்மையான பாறையை ரத்தத்தினால் குளிப்பாட்டப்பட்டது. ஆபேல் அங்கே கல்வாரியை வெளிப்படுத்தி
காட்டினான்.
உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டதான தேவ ஆட்டுக்குட்டி குற்றவாளிக்கான பாவிகளின் ஸ்தானத்தை எடுக்கும்படியாக வந்தது. அதை நொறுக்கி காயப்படுத்தி பரியாசம் செய்து கேலி செய்து
except God himself.
தேவன் தாமே அல்லாமல் வேறு என்ன சிரித்தினாலும் மறிக்க முடியாத மரணத்தை அடைந்து,
and his bloody locks hanging from his shoulders dripping to the ground.
அவரது ரத்த சரீரம் தோள்களிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்து தரையில் சுட்டிக் கொண்டிருக்க,
express what a horrible thing that sin is.
பாவம் எவ்வளவு கோரமானது என்பதை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்க,
when he had to die to redeem man from a life of sin.
பாவ ஜீவித்திருந்த ஒரு மனிதன் வீட்டுக் கொள்ளும்படியாக அவர் மன்னித்துக் கொண்டிருந்தார்.
Nothing could die like that.
அதை போன்று ஒன்றும் மறிக்க முடியாது.
Nothing could stand that death.
வேறு ஒன்றினாலும் அந்த மரணத்தை தாங்க முடியாது.
It said that when they pierced his side, that there came forth blood and water.
அவருடைய விலாவில் குத்தின போது அதிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
It's been some time ago I was speaking to someone about this.
சில காலத்துக்கு முன்பு இதை குறித்து நான் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன்.
And it was a scientist that said there is only one way that that could have happened.
அவர் ஒரு விஞ்ஞானி. அவர் அது சம்பவித்திருக்க அங்கே ஒரே ஒரு வழிதான் உண்டு.
And it was not because of the Roman spear that he died.
அவர் அங்கே ரோம ஈட்டியினால் மரிக்கவில்லை.
And neither was it the loss of blood that he died, because there was still blood in his body.
ரத்தம் வெளியேறினபடினாலும் அவர் மரிக்கவில்லை, ஏனென்றால் அங்கே குத்துவதற்கு முன்னர் இன்னமும் ரத்தம் இருந்தது.
What he died of was not because of the Roman spear or the nails that was drove in his hand.
அவர் அதனால் மரித்தார் என்றால் ரோம ஈட்டியினாலும் அல்ல, அல்லது அவரது சரீரத்திற்குள் ஆணிகள் பாய்ந்தபடினாலும் அல்ல, அல்லது தலையில் முள்முடி சுட்டப்பட்டதினாலும் அல்ல, ஆனால் துக்கத்தினால் அவர் மரித்தார். ஏனென்றால் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இருதய நொறுக்கத்தினால் மரித்தார்.
என்ன
சிருஷ்டிகளை மீட்க முடியாய் அவர் மறிக்க போகின்றாரோ அவைகளே அவர் மகத்தில் துப்பி அவர் மனிதனால் புறக்கணிக்கப்பட்டார் என்று அறிந்த போது அவர் மரித்தார். இது சம்பவிப்பதற்கு 800 வருடங்களுக்கு முன்னர் தாவீது அவர் கல்வாரியில் கத்தினாரே சதத்தை அவன்
கத்தினான்.
என் தேவனே ஏனெனை கைவிட்டீர் என்றார். பாவம் என்ன ஒரு பயங்கரமான காரியத்தை செய்கிறது, அது மனிதனை தேவனிடமிருந்து பிரிக்கிறது.
Had to be offered for our sins.
நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக அளிக்கக்கூடிய பாவ நிவாரண பலி அவரே.
And he was separated from the presence of God. Sin is separating.
அவர் பலியாய் கொடுக்கப்பட்ட போது அவர் தேவ சமூகத்திலிருந்து பிரிக்கப்பட்டார். பாவம் அவரை பிரித்தது.
God placed our sins upon him. And he was separated from God.
தேவன் நம்முடைய பாவங்களை அவர் மீது சுமத்தினால் அவர் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டார்.
And that's why he cried,
அதன் நிமித்தமாகவே அவர் நீர் ஏன் என்னை கைவிட்டீர் என்று கத்தினார். அவர் கைவிட்டப்பட்டபடியினாலே அவர் இந்த ஸ்தானத்தை எடுத்து காரியம் என்னவென்றால் இவர்களுக்கு இரட்சகராய் இருக்க வந்தாரோ அந்த ஜனங்களை கண்டு அவர்களுக்கு ஜீவனை கொடுத்த போது அவர்கள் அவரை புறக்கணித்தார்கள். அது அவ்வளவாய் அவரை துக்கப்படுத்தி அவர் இருதயம் நொறுங்கினவராய் அவருடைய சரீரத்தின் ரத்தமும் தண்ணீரும் ரசாயன பொருட்களும் வேறு
பிரிந்தன. What that was.
அது என்னவாய் இருந்தது என்று மனிதன் ஒருபோதும் அறிந்து கொள்ள மாட்டான்.
That's the reason there could be nowhere else could ever die like that.
அந்த காரணத்து நிமித்தமாகத்தான் வேறு எவரும் அந்த விதமாக மறிக்க முடியாது.
I don't care how much that you could be tormented.
நீ எவ்வளவா சித்திரபத செய்யப்பட்டாலும் சரி.
How that they might put your feet in stocks. Or saw you by inches or burned you by inches.
எவ்வளவுதான் உன் பாதங்களை தொடுமரத்தில் கட்டினாலும் அல்லது வாளினால் அறுத்தாலும் அல்லது அங்குலம் அங்குலமாக இருந்தாலும் சரி அக்கறை இல்லை.
You cannot die that death. Because your makeup's not like that.
உன்னால் அந்த விதமான மரணத்தை மறிக்க முடியாது, ஏனென்றால் நீ அந்த விதமாக உருவாக்கப்படவில்லை.
He
had to be God.
அவர் தேவனாய் இருக்க வேண்டும்.
He had to be more than man in the faith that God died.
அவர் மனிதரிலும் மேலானவராய் இருக்க வேண்டும். அதை நினைக்கும் போதுதான் அவர் மரித்தார்.
I have a broken heart with such grief for the world.
உலகத்தின் மேல் அவருடைய துக்கத்தினால் ஏற்பட்ட இருதய நொறுங்குதலினால் அவர் மரித்தார்.
அறுவரை
ரசாயன கிரியை அவர் சரீரத்திற்குள்ளாக ஆக்கிறது. அந்த காரியம் உனக்கு சம்பவிக்க முடியாது.
உன்னால்
அப்படி பாடுபட முடியாது. அந்த விதமான துக்கம் உனக்கு உண்டாவதற்கு எந்த விதமான வழியும் இல்லை. ஆகவே ஒரே ஒருவரால் தான் செய்ய முடிந்தது. அவர் அதை செய்தார். அன்பையும் நன்மையும் செய்வதை தவிர வேறு ஒன்றையும் அறியாத வெளியேற பெற்ற ஜீவன் அங்கே தொங்கிக் கொண்டிருந்தது. வானத்திற்கும் பூமிக்கும் இடையே தொங்கிக் கொண்டிருக்க உயர்த்தப்பட்டு நிர்வாணமாக உரியப்பட்டு கலக்கமடைந்தவராக அங்கு தொங்கிக் கொண்டிருந்தார். உரியப்பட்டு நிர்வாணமாய் நீ இருப்பாயானால் எப்படி என்று யோசித்துப்பார். தேவன் அவர் என்ன மன கலவரத்தோடு தேவன் அப்படி இருந்தாரோ. அங்கே எப்படி தங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீ அறியாய். சிலுவை காட்சி படத்தில் அங்கு ஏதோ சுற்றப்பட்டுள்ளதை போன்று இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஒருபோதும் அப்படி செய்யவே இல்லை. அடுத்துமா அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஓவியன் அதை உடையதாய்
வரைந்துள்ளான்.
அவர்கள் அவருடைய வஸ்திரங்களை விரிந்து கொண்டார்கள். அவர் மேல் ஒரு அங்கி அணிந்திருந்தார். அவர்கள் அதை கிழித்து அதற்காக சீட்டு போட்டார்கள். அவர் மிகவும் மிஞ்சிருமட்டாய் கலவரப்பட்டார். இருப்பினும் தேவனாக இருந்தபடினால் அதை பொறுத்துக் கொண்டார். பாவிகள் அவர் முகத்தின் மேல் துப்பினார்கள். இருப்பினும் இலக்கத்தின் ஆழமாய் அவர் இருந்தபடியினால் நிர்வாணமாய் உரியப்பட்டவராய் பொதுஜனங்கள் முன்னிலையில் மறிக்க வேண்டியிருந்தது. அப்பேற்பட்ட விளைவை அது அவர் மேல் கொண்டு வந்து ரத்தத்தையும் தண்ணீரையும் வேறு பிரிக்கும் அளவிற்கானது. புலவனதை வெளிப்படுத்தி காட்டினதில் சரியாய் சொன்னான் என்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. நடுவாக விளக்கப்பட்ட கண்மணிகளும் இருண்டுகின்ற வானங்களும் நெரிச்சைகள் தலை சாய்த்து மறித்தார். ஆனால் கிழிக்கப்பட்ட திரையானது பரலோகத்தின் சந்தோஷங்களுக்கு முடிவில்லாத நாளுக்கும் வழியை வெளிப்படுத்தினது. நிச்சயமாக அவர் அதை செய்ய வேண்டியதாயிற்று. திரையானது தேவனுக்கு மனிதனுக்கு இடையில் தொங்கிக் கொண்டிருந்தது. திறக்கப்பட்ட திரையானது பரலோகத்தின் சந்தோஷங்களுக்கும் முடிவில்லாத நாளுக்குமான வழியை வெளிப்படுத்தினது. கல்வாரி என்றால் ஏதோ காரியம் நாம் வெளிப்படுத்தி காட்டக்கூடியதற்கும் அதிகமானதாக இருக்கிறது. நிச்சயமாக ஜீவிக்கும் போது அவர் என்னை நேசித்தார். மரிக்கும் போது அவர் என்னை ரட்சித்தார். அடக்கம் பண்ணும் போது அவர் என் பாவங்களை அடிய தூரம் கொண்டு போய்விட்டார். இப்பொழுது தாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிட்டு பாவத்திற்கு இனி பிடிப்பு ஒன்று கிடையாது. அவர் சிலுவையின் மேல் எல்லாம் முடிந்தது என்று சத்தமிட்ட போது பாவம் மரித்தது. இப்பொழுது அது மரித்துதான் இருக்கிறது. அது முடிக்கப்பட்டாயிற்று. அது பலனற்றது. அது ஜீவனற்றது. ஜனங்களை அதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஜனங்களுக்கு சத்துருவான அந்த பாவம் மறுத்து போய் ஜீவனற்றதாக இருக்கிறது. அதற்கு இனிமேல் சக்தியே இல்லை. அதனால் முடியாது.
The earth turned black.
சூரியனானது அந்த பார்வையை மறைத்துக் கொண்டால் நட்சத்திரங்கள் பிரகாசிக்காது, பூமியானது இருளாய் மாறும், அவைகள் எல்லாம் மீட்கப்பட்டாயிற்று. இப்பொழுது மறித்ததாக இருக்கிறது, அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று, அது ஜீவனற்றது, அதற்கு இனிமேல் ஜீவன் இல்லை. அப்படியானால் அது அடக்கம் பண்ணப்பட வேண்டும். என்ன அடக்கம் பண்ணப்பட்டது? தேவனுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது. ஏனென்றால் அது பாப நிவாரண பலியா இருக்கிறது. அது தகனிக்கப்பட்ட ஆடு, அக்கிரமத்தின் அக்கினால தகனிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாவ மரியாதை பாவமற்ற ஆடு, அது பாவ மரியாத தேவனாயிருந்தது. அவருடைய ஜீவன் கொடுக்கப்பட்ட அந்த பாவ நிவாரண பலி அங்கே தொங்கிக் கொண்டிருந்தது. அடக்கம் பண்ணும் போது அவர் என் பாவங்களை அதி தூரம் கொண்டு போய்விட்டார். அவர் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். பாப நிவாரண பலியாகி அந்த சரீரம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அக்காரணத்தின் நிமித்தமாக அநேகர் கொஞ்சம் கழித்து ஒருவர் பின் ஒருவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறும்படியாய் இந்த தண்ணீர் தொட்டிக்கு நடந்து வருகிறார்கள். ஏன்? ஏதோ காரியம் சம்பவித்து இருக்கிறது. எல்லாம் முடிந்தது என்று அவர் கத்தின போது அந்த சரீரத்தை விட்டு வெளியே வந்த அந்த ஆவியானது நம்முடைய சரீரங்களின் பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தது. இனி ஒருபோது நினைக்க கூடாதபடி அதை அடக்கம் பண்ண வேண்டும். அது அப்படியாக இருக்கின்றபடி நாளை நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். எந்த காரியம் அடக்கம் பண்ணப்பட்ட போது அது மறுக்கப்படுகிறது, நம்முடைய பார்வையிலிருந்து விலகி போகிறது. அடக்கம் பண்ணும் போது என் பாவங்கள் அதி தூரம் கொண்டு போய்விட்டார். தேவன் நம்முடைய பாவங்களை இனி காண முடியாது, ஏனென்றால் அவைகள் அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. அவைகள் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டது? மறதியின் கடலிலே. ஒரு மறதியின் கடலை சற்று ஆலோசனை பண்ணி பாருங்கள். தேவனின் இவருபோதும் அவளை நினைவு கூற முடியாது, ஏனென்றால் அவைகள் மறுத்தும் அடக்கம் பண்ணப்பட்டும் இருக்கிறது. அவைகள் இனி ஒருபோதும் கூட நினைக்கப்பட முடியாது. அவைகள் தேவனுடைய ஞாபகத்துக்கு புறம்பாக இருக்கின்றது. அவர் இந்த அடக்கத்திலும் இருந்தார். பல ஏற்பாட்டில் அவர் பிரதிநிதித்துவமாக இருந்தார். அவர்களுக்கு இரண்டு இருந்தன. பரிசுத்த ஸ்தலத்தை சுத்திகரிக்க அவர்களுக்கு ஒரு பாவ நிவாரண பலி இருந்தது. அந்த பாவ நிவாரண பலியில் அவர்கள் இரண்டு வெள்ளாடுகளை கொண்டு வந்து ஒரு வெள்ளாடு கொல்லப்பட்டது.
And the other goat had the sins that was placed upon the dead goat put upon the live goat.
கொல்லப்பட்ட ஆட்டின் மேல் சுமத்தப்பட்டிருந்த பாவங்களை எல்லாம் இந்த உயிராயுள்ள இன்னொரு வெள்ளாட்டின் மீதில் வைக்கப்பட்டாயிற்று.
Remember, Jesus was a sheep. He was a lamb.
நினைவிருக்கட்டும், இயேசுவானவர் ஒரு செம்மறியாடா இருந்தார். அவர் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியா இருந்தார்.
But in this case, he became a goat.
ஆனால் இந்த காரியத்தில் அவர் வெள்ளாடாயானார். அவர் நீதி உள்ளவராக இருந்தார் என்றால் அவர் செம்மறியாடாகிய தேவனாயிருந்தார். ஆனால் அவர் ஒரு வெள்ளாடாய் பாவமாய் வந்தார். அதன் மூலமாக அவர் உனக்கும் எனக்கும் ஒரு பாவனையான பலியாக ஆனார். செம்மறியாட்டிலிருந்து வெள்ளாடானார். இயேசுவானவர் இரண்டு மிருகங்களிலும் இரண்டு வெள்ளாடுகளில் பிரதிநிதித்துவமாக இருந்தார். ஏனால் ஒன்று அவர் மறித்தார், பிராயச்சித்திற்காக அவர் மறித்தார். இரண்டாவது, பிராயச்சித்திலிருந்து வந்த பாவங்களை பழி சுமக்கும் ஆட்டின் மீது போடப்படுகிறது.
And the scapegoat took the sins of the people and went far into the wilderness to bear the sins of the people.
பரிசுத்தமாக்கும் ஆடு ஜனங்களின் பாவத்தை எடுத்துக்கொண்டு மனாந்தரத்துக்குள்ளாக தின்னு ஜனங்களின் பாவத்தை சுமந்து கொண்டிருக்கும்.
What was it? It was the death and the burial of our Lord Jesus.
அது என்ன? அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணமும் அடக்கமுமாய் இருக்கிறது.
Dying, living, he loved me. Dying, he saved me. Buried, he carried my sins far away.
Jeevikkum bodu avarai nechittar, adakkam pannumbodhu avar en paavangal aidoram kondu poi vittar.
He took the sins of the people upon himself and carried them plumb down into the lowest of Hades.
Avar janangalin paavangalai taame thammel eduthukondu neraga migundha thaavidamaane paadalathukku thimundu kondu poyar.
He was the sin offering.
அவர் தானே பாவனி மரண பலியானார். ஜனங்களின் பாவங்களை அவர் உடையவரானார், அவர்களுக்காக அவர் மரித்தார். நம்முடைய பாவங்களை கூட அவர் மேல் வைக்கப்பட்டது. அவர் நம்முடைய பாவங்களை அதிதூரம் கொண்டு போனார். தேவனதை ஒருபோதும் காணக்கூடாத தூரத்திற்கு கொண்டு போனார். அதை சிந்தித்து பாருங்கள். ஓ, பேர்பட்ட ஒரு ரட்சகருக்காக அல்லேலூயா என்று சபையான சத்தம் இடலாம்.
Not only is our sins forgiven, but they are buried in the sea of forgiveness to be remembered no more.
நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அவைகள் மறதி கடலிலே இனி ஒரு போதும் நினைக்க கூடாதபடியாய் அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. அடக்கம் பண்ணும் போது அவர் நம்முடைய பாவங்களை அதி தூரம் கொண்டு போனார்.
No more can they be remembered, or they are gone.
அவைகள் இனி ஒருபோதும் நினைக்கப்பட மாட்டாது, ஏனெனில் அவைகள் போய்விட்டது.
They're out of the eyes of God.
அவைகள் தேவனுடைய கண்களில் இருந்து புறம்பே போயிற்று.
They're past. They're divorced. They're far away. God don't remember no more.
அவைகள் முடமாக்கப்பட்டது, அவைகள் ரத்து செய்யப்பட்டது, அவைகள் புறம்பே தள்ளப்பட்டாயிற்று. தேவன் அவைகளை இனி ஒருபோதும் நினைக்க மாட்டார்.
But the church ought to rejoice this morning. Know that our sins will no more be remembered.
நம்முடைய பாவங்களை ஒருபோது நினைக்கப்பட மாட்டாது என்று அறிந்தபடினாலே இன்று காலையில் சபையானது அவசியம் கழி கூற வேண்டியதாக இருக்கிறது.
They are put in the sea of forgiveness, into the grave of beyond any resurrection.
அவைகள் மனது கடலிலே போடப்பட்டாயிற்று, உருத்தெழ முடியாத கல்லறைக்குள் போடப்பட்டாயிற்று.
They are dead forever and forgotten about. They are if they had never happened.
அவைகள் என்றென்றுமாய் மறிக்கப்பட்டும் மன்னிக்கப்பட்டும் இருக்கிறது. ஏதோ அப்படி ஒருபோதும் சம்பவத்திராதது போன்று.
Dying, he saved me, but buried, he carried my sins far away.
மறிக்கும் போது அவர் என்னை ரட்சித்தார், ஆனால் அடக்கம் பண்ணும் போது அவர் என் பாவங்களை அறிதூரம் கொண்டு போய்விட்டார்.
Carried them so far till they went into the sea of forgiveness.
அவர் அதை சுமந்து கொண்டு அவ்வளவு தூரம் போய் மறதி கடலுக்குள்ளேயே போய்விட்டது.
Oh, we know that those things are most surely believed among us, and they're most surely the truth.
ஓ, அந்த காரியங்கள் எல்லாம் நமது மத்தியில் அதிக நிச்சயமாக விசுவாசிக்கப்படுகிறது. அவைகள் அதிக நிச்சயமாக உண்மை என்று நாம் அறிவோம்.
They're God's truth.
அவைகள் தேவனுடைய சத்தியமாக இருக்கிறது.
Almost great things were beyond human expressions.
அந்த மகா பெரிய காரியங்கள் எல்லாம் மனிதனால் விவரிக்க முடியாதவைகளாக இருக்கிறது.
We can never express our gratitude for such things.
இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்மால் ஒருபோதும் நன்றியை தெரியப்படுத்தவே முடியாது.
But oh, that Easter rising he justified.
ஓ, அந்த ஈஸ்டர் நாள் உயிர்த்தெழுந்த போது அவர் என்னைக்குமாய் என்னை நீதிமானாக்கினார்.
Living, he loved me. Dying, he saved me. Buried, he carried my sins far away.
ஜீவிக்கும் போது அவர் என்னை நேசித்தார், மறிக்கும் போது அவர் என்னை ரட்சித்தார், அடக்கம் பண்ணும் போது அவர் என் பாவங்களை அடி தூரம் கொண்டு போய்விட்டார்.
But rising, he justified.
அது எல்லாம் சரிதான், ஆனால் உயிர்த்தெழுந்த போது அவர் என்னை நீதிமானாக்கினார்.
What was it raising up? It was God's receipt. That the bill's been paid.
அந்த உயிர்த்தெழுந்த போது என்பது என்ன?
கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று என்பதின் தேவனுடைய வரவு ரசீதாக இருக்கிறது. உயிர்த்தெழுந்த போது அவர் என்னை இலவசமா என்றென்றைக்கும் நீதிமானாக்கினார். என்ன ஒரு இரட்சகர் உயிர்த்தெழுந்தார். தேவன் செய்தது என்ன? ஒரு மனிதன் கஷ்டப்படலாம், ஒரு மனிதன் மறிக்கலாம், ஒரு மனிதன் அடக்கம் பண்ணப்படலாம். அவர்கள் எல்லாவற்றிலும் உயிர்த்தெழுந்த நாள் மகா பெருகிய நாள். ஏனென்றால் அது தேவனுடைய அங்கீகாரம் பெற்றதாக இருக்கிறது. என்னுடைய நியமமும் என்னுடைய தேவையும் அவர் மூலமாய் சந்திக்கப்பட்டாயிற்று. அவர் மரித்தோரில் இருந்து அவரை உயிரோடு செய்தார். உயிரோடு இருந்தபோது அவர் இலவசமா என்றென்றைக்கும் நீதிமானாக்கினார். அவருடைய பரிசுத்த நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது நமக்கு எழுச்சியை கொண்டு வருவதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. மனித இருதயத்தால் அதை அடக்கி வைக்க முடியவில்லை. அதில் ஒரு ஆச்சரியமும் இல்லை. நம்முடைய ஜெயிக்கின்ற வல்லமையோடு நாம் அக்கறையில் நின்று நாங்கள் இலவசமா என்றென்றைக்குமாய் நீதிமான்களாய் இருக்கிறோம் என்று சொல்ல முடியும்.
And was buried, and God raised him up again on Easter morning.
ஏனென்றால் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். தேவன் அவரை திரும்ப உயிர்த்தெழுந்த நாள் என்றவரை எழுப்பினார்.
Then God showed that it was accepted. All the things that he did.
அப்படியானால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று தேவன் காட்டினார். அவர் செய்த எல்லா காரியங்களும் எல்லா காரியங்களும் இலவசமாய் செலுத்தப்பட்டாயிற்று. இப்பொழுது நீ சியாதீனாய் போகலாம். உயிர்த்தெழுந்த போது அவர் இலவசமாய் என்றென்றைக்கும் நீதிமானாக்கினார். அவர் உயிர்த்தெழுந்த போது அந்த மகா பெரிய நாளை ஒருவரும் ஒருபோதும் அறிய முடியாது. அது ஒருபோதும் யோசிக்கவே முடியாது. தேவதூதர்களை கண்டார்கள். வானாறு வானங்களும் தேவதூதர்கள் தேவனுடைய துதியை
பாடினார்கள்.
அதில் உள்ள பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தமான்கள் எழும்பி களி கூர்ந்தார்கள். உயிர்த்தெழுந்த போது அவர் நீதிமானாக்கினார். பரலோகம் அதிர்ந்தது, பூமி எதிர்ந்தது, பரதேசம் அதிர்ந்தது, பாதாளம் அதிர்ந்தது. ஒரு மிகா பெரிய சத்தம் வர அவர் கேட்ட போது பாதாளத்தில் இருந்து அவர் எழும்பி வந்தார். உயிர்த்தெழுந்த போது அவர் இலவசமாய் என்றென்றைக்குமாய் நீதிமானாக்கினார். ஓ
என்ன,
அப்படியானால் அவருக்குள் மறித்த பரிசுத்தமான்கள் இதை பாட முடியும். நாம் கீழே பார்த்து அவர் செய்ததான அந்த வியக்கத்தக்க கிருபையை நோக்கி பார்க்கும் போது அப்பொழுது அவருக்குள் மறித்த பரிசுத்தமான்கள் இந்த பாடலை பாட முடியும். பாருங்கள், தேவன் அவருடைய தன்மைகளை தேவன் நிரப்பினார். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் மரித்தோரில் இருந்து எழுந்து உங்களோடும் உங்களுக்குள்ளும் உலகத்தின் முடிவு பரியந்தமும்
இருப்பேன்.
தேவன் சொன்ன சத்தியம் என்றும் நான் சொன்ன சத்தியம் என்றும் அதற்கு உறுதிப்பாடாகவும் ருஜுபடுத்தலாகவும் இயேசு சொன்னார்.
I'll come in the form of the Holy Spirit. I will make my abode with you and live with you forever.
நான் பரிசுத்தாவியின் ரூபத்தில் வந்து உங்களோடு தங்கி என்றென்றைக்குமாய் உங்களோடு ஜீவிப்பேன்.
Then the saints who have that resurrection hope in their heart can say this song.
Glory to God.
Oh, that bright and cloudless morning when the dead in Christ shall rise.
அப்பொழுது உயிர்த்தெழுந்த நம்பிக்கையை தங்கள் இருதயத்தில் கொண்டிருக்கின்ற பரிசுத்தவான்களால் இந்த பாடலை பாட முடியும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுகின்ற அன்று பிரகாசமான மேகமற்ற காலையில் அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமையில்
பங்கடைவார்கள்.
அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பானங்களுக்கு மேலாயுள்ள அவர்களுடைய வீடுகளில் ஒன்றாய் கூடும் போது
Amen. With the seal of God.
Hallelujah.
With the red receipt from God himself.
ஒரு பரிபூர்ண நிச்சயத்தோடு தேவனுடைய முத்திரையோடு தேவன் தாமே எழுதி தந்ததான வரவு சீட்டை உடையவனாய்
When the road is called up yonder, I'll be there.
அக்கரையில் பெயர் வாசித்து அழைக்கப்படும் போது நான் அங்கே இருப்பேன்.
Oh,
hallelujah.
என்று இதை சொன்னவரோடு சேர்ந்து சொல்கிறேன்.
Living, he loved me. Dying, he saved me. Buried, he carried my sins far away.
ஜீவிக்கும் போது அவர் என்னை நேசித்தார், மரிக்கும் போது அவர் என்னை ரட்சித்தார், அடக்கம் பண்ணும் போது அவர் என் பாவங்களை அறிதூரம் கொண்டு போய்விட்டார்.
Rising, he justified freely forever.
ஓ, உயிர்த்தெழுந்த போது அவர் என்னை இலவசமாய் என்றென்றைக்கும் நீதிமானாக்கினார்.
Sins are pardoned.
பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று.
All these sacrifices could have been mythical. All these sacrifices could have failed.
இந்த பலிகள் எல்லாம் பழைய கட்டுக்கதைகளாக இருக்கலாம். இந்த பலிகள் எல்லாம் தவறி போயிருக்கலாம்.
ஆனால்
ஈஸ்டர் காலை என்ற புதியோர் எழுந்த போது தான் ஏற்றுக்கொண்டேன் என்று தேவன் நிரூபித்தார். ஒரு அல்லேலூயாவுக்கு நிரூபித்தே இது கொண்டு வருகிறதில் ஆச்சரியம் இல்லை. மரணத்தின் முகத்தில் ஜனங்கள் நிற்கும்படியாக செய்கிறதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை.
Makes the people call those things which were not as though they were.
இல்லாதவைகளை இருப்பது போன்று ஜனங்கள் அழைக்கும்படியாய் அது செய்கிறது.
Why? He justified.
ஆனால் ஏன் உயிர்த்தெழுந்த போது அவர் நீதிமானாக்கினார்?
How you know he's raised? Because he's risen in our hearts.
அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நீ எப்படி அறிவாய்? ஏனென்றால் அவர் நம்முடைய இருதயங்களில் எழுந்தருளியுள்ளார்.
Freely forever.
இலவசமாய் என்றென்றைக்குமாய் நீதிமானாக்கினார்.
40 days later, when he was standing talking to his children, gravitation began to lose its hold.
40 நாட்கள் கடந்த பின்னர் அவர் நின்று கொண்டு தம்முடைய பிள்ளைகளோடு பேசிக் கொண்டிருக்கையில் பூமியின் ஆக்கர்ஷணத்தின் பிடிப்பு தளர்ந்தது.
The work was finished.
வேலையானது முடிந்தாயிற்று.
The penalty was paid. He had the receipt in his hand. It was God's receipt.
அபராதம் செலுத்தப்பட்டாயிற்று. வரவு சீட்டு அவர் கையில் இருந்தது. அது தேவனுடைய வரவு சீட்டு.
He had the children, the church, the believers. All sin was conquered. The path was made clear.
அவருடைய பிள்ளைகள், சபை, விசுவாசிகள் எல்லா பாவமும் ஜெயிக்கப்பட்டாயிற்று. வழியானது செவையாயிருக்கிறது. அவரால் இனி பூமியில் இருக்க முடியவில்லை. நம்ம இங்கே பற்றிக் கொண்டிருக்கிறது என்ன? ஆகர்ஷண சக்தி.
It lost its grip. Why? It's all over then.
ஆகர்ஷண சக்தி உடைய ஆரம்பித்தது. அதன் பிடிப்பை இழக்கிறது. ஏன்? அப்பொழுது எல்லாம் முடிந்து விட்டது.
What happened? He began to rise from the earth.
என்ன சம்பவித்தது? அவர் பூமியிலிருந்து உயிரை எழும்ப ஆரம்பித்தார்.
Go ye into all the world and preach the gospel to every creature. Come forth the uttering of his lips.
நீங்கள் விலகும் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்ற வார்த்தை அவருடைய உதடுகளில் நின்று வெளிவந்தது. நீங்கள் விலகும் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்.
He that believeth and is baptized shall be saved. He that believeth not shall be damned.
விசுவாசம் உள்ளவனாகி ஞானசாரம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்.
Signs shall follow them that believe. In my name they shall cast out evil spirits.
விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவனே, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள்.
They shall speak with new tongues.
நவமான பாஷைகளை பேசுவார்கள்.
If they should take up serpents or drink deadly things, it shall not harm them.
சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவிக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அதை சேதப்படுத்தார்கள்.
If they lay their hands hands on the sick man shall recover.
வியாதியர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள்.
Because I live.
ஏனென்றால் நான் ஜீவிக்கின்றேன்.
Gravitation's broke away from me. Sin had a hold of that for you.
ஆகாசின சக்தி என்னிலிருந்து உடைக்கப்பட்டாயிற்று. பாவத்திற்கு நீ பிடிப்பில்லை. நான் உனக்காக
மறித்தேன்.
தேவன நிரூபித்து உயிர்த்தெழுந்த சீட்டை கொடுத்தார். நான் ஜீவிக்கின்றபடியினால் நீயும் ஜீவிக்கின்றாய்.
என்று
ஒரு நாள் திரும்பி வருவேன்.
என்று
ஒரு நாள் அவர் வருகிறார். ஓ மகிமையான நாள்.
Living, dying, buried, rising, coming, the hope of the church today.
அப்படியானால் ஜீவிக்கும் போது, மரிக்கும் போது, அடக்கம் பண்ணும் போது, உயிரெழும்பும் போது, வரும்போது இன்றைக்கு சபைக்குள்ளாக நம்பிக்கையாக இருக்கின்றது.
Living, he loved me. Dying, he saved me. Buried, he carried my sins far away.
ஜீவிக்கும் போது அவர்களை நேசித்தார், மரிக்கும் போது அவர்களை ரட்சித்தார், அடக்கம் பண்ணும் போது அவர் என் பாவங்களை அதி தூரம் கொண்டு போய்விட்டார்.
Rising, he justified freely forever. Someday he's coming. Oh, glorious day.
உயிர்த்தெழுந்த போது அவர் இலவசமா என்றென்றைக்குமாய் நீதிமானாக்கினார். என்றோ ஒரு நாள் அவர் வருகிறார். ஓ மகிமையான நாள்.
What was it? Five things and five letters. J-E-S-U-S.
அது என்ன? ஐந்து காரியங்கள். ஆங்கிலத்தில் ஐந்து எழுத்துக்கள். J-E-S-U-S.
Living, he loved me. Dying, he saved me. Buried, he carried my sins far away.
ஜீவிக்கும் போது அவர் நேசித்தார், மரிக்கும் போது அவரை ரட்சித்தார், அடக்கம் பண்ணும் போது அவர் என் பாவங்களை தூதுவன் கொண்டு போய்விட்டார்.
Rising, he justified freely forever. Someday he's coming. Oh, glorious day.
உயிர்த்தெழுந்த போது அவர் இலவசமா என்றென்றைக்குமா நீதிமான் ஆக்கினார். என்றோ ஒரு நாள் அவர் வருகிறார். ஓ மகிமையான நாள். நாம் அவருடைய இரண்டாம் வருகைக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். பிரகாசமும் வேகம் இல்லாதமான இந்த நாட்கள் ஒன்றில் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் எழும்பி உயிர்த்தெழுதலின் மகிமையில் பங்கடைவார்கள். அப்பொழுது அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வானங்களுக்கு மேலாகியுள்ள அவருடைய வீடுகளில் ஒன்றாய்
கூடுவார்கள்.
அக்கரையில் பெயர் வாசித்து அழைக்கப்படும் போது நான் எங்கே இருப்பேன்? ஏன் என்னிடம் வரவு சீட்டு உள்ளது. அவர் உயிர்த்தெழுந்தார். உனக்கு எப்படி தெரியும்? அவர் என்னிடத்தில் ஜீவிக்கிறார். அவருடைய சிறியவர்களின் இதயத்தில் அவர் ஜீவிக்கிறார்.
The pool will be ready just in a few moments with warm water for the baptismal service as soon as we return.
நண்பர்களே, அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இன்னும் சில வினாடிகளில் ஞானஸ்தானம் தொட்டி வெறுவெறுப்பான தண்ணீரோடு கூட நாம் திரும்பி வருவதற்குள் ஞானஸ்தான ஆராதனைக்காக ஆயத்தமாயிருக்கும். சிறிது நேரம் நாம் தம்முடைய தலைகளை வணங்குவோம்.
I wonder today if there be one in our midst, or many, who has not yet appreciated this sacrifice.
இந்த பலியை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு பாராட்டாத ஒன்று அல்லது அநேக நமது மத்தியில் உள்ளனரா என்று
ஆச்சரியப்படுகிறேன்.
இருந்தால் தேவன் உங்கள் இருதயத்தில் வினோதமாக பேசி உங்களுடைய ஆத்மாவின் சுத்திகரிப்பான அவருடைய பலியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியா செய்ய உங்களை ஜெபத்தில் நினைவு கூற வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? நினைவிருக்கட்டும், ஏதோ புதிய தொப்பிகளை போட்டுக் கொள்ளவும் புதிய ஆடைகளை அணிந்து கொள்ளவும் இன்று கொண்டாடுகின்ற ஒரு நேரமாய் நமக்கு இல்லை. அது சரிதான், அது புதிதான், ஏதோ ஒரு காரியத்தின் அடையாளமாக இருக்கிறது, அவையெல்லாம் சரிதான்.
It's not only that Easter doesn't mean that, or hunting Easter rabbits or bunny eggs and little white chickens and so forth. That isn't the idea, brother.
அது மட்டுமல்ல, ஈஸ்டர் என்பதன் அர்த்தம் அதுவல்ல. ஈஸ்டர் முயல்கள், ஈஸ்டர்கள், முட்டைகள், சிறு வெள்ளை கோழி குஞ்சுகள், இப்படியான காரியங்கள் அதன் கருத்து அதுவல்ல சகோதரனே.
ஈஸ்டர் இஸ் எ ட்ரையம்ப். இட்ஸ் எ விக்டரி தட் காட் கிவ் ஓவர் தி எர்த் தட் ஹி ரெய்ஸ்ட் ஹிஸ் ஓன் சன் ஃப்ரம் தி டெட்.
ஈஸ்டர் என்றால் வெற்றி சிறத்தல். தேவன் பூமிக்கு மேல் கொடுத்த ஜெயமா அது இருக்கிறது. அதாவது அவருடைய சொந்த குமாரனை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார்.
Whosoever believeth in him shall not perish but have eternal life.
அவரை விசுவாசிக்கின்றவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைந்தான்.
The resurrection can be in your own life.
உயிர் தெழுதல்களுடைய ஜீவனாய் இருக்கலாம்.
If you haven't got it, would you raise your hand to him this morning while you had your head bowed?
உங்களிடம் அது இல்லையானால் இந்த காரியில் அவருக்கு உங்கள் கரத்தை உயர்த்துவீர்களா? உங்கள் தலைகளை தாழ்த்தினவாறு இருக்கும் போது.
By this, God remember me. That resurrection life
தேவனே நினைவு கோரும் அந்த உயிர் தெழுந்த ஜீவனான என்னுடைய இருதயத்தில் இருக்க செய்யும் என்று சொல்லுங்கள். உங்கள் கரங்களை உயர்த்தி சகோதரன் பிரானம் நான் என் கருத்தை உயர்த்தும் போது எனக்காக ஜெபிங்க என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் யாராவது கருத்தை உயர்த்தி எனக்காக ஜெபியுங்கள் சகோதரனே, இந்த உயிர்த்தெழுந்த ஜீவன் நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்வேன் ஒரு பொருத்தனை செய்ய மாட்டீர்களா? இருப்பீர்களேயானால் அவருக்கு உங்கள் கருத்தை உயர்த்துங்கள். அன்புள்ள தேவனே, இங்கிருக்கின்ற எல்லா இருதயத்தையும் நீர் கண்டீர். ஆகவே உள்ளெண்ணங்கள் குறிகோள்கள் என்னவென்று உமக்கு தெரியும். நான் இரக்கத்திற்காக
ஜெபிக்கிறேன்.
தேவனே, அதை அறியும். இந்த ஜனங்களுக்கு இரக்கம் காட்டும். இந்த வேளையின் ஆராதனைக்காக அவர்கள் இன்று காலையில் வந்துள்ளனர். உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி இங்கு வந்திருக்கின்றனர்.
And as we have spoken that when you lived there was never a life like yours.
நாங்கள் அதை பேசினது போன்று நீர் ஜீவித்த போது அதை போன்றதொரு ஜீவியம் ஜீவித்ததில்லை.
And you were the only one who could die in that manner.
மறிக்கும் போது அந்த விதமாக மறிக்கக்கூடியவர் நீர் ஒருவராய் இருந்தீர். நீர் அடக்கம் பண்ணப்பட்ட போது எங்களுடைய பாவங்களை நீர் அதிதூரம் கொண்டு போய்விட்டீர். ஜனங்களின் பாவங்கள் உண்மையில் வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவைகளை மறுதியின் கடலுக்குள் நீர் கொண்டு போனீர்.
And we stand today waiting for your coming.
ஆனால் உயிர்த்தெழுந்த போது இலவசமா என்றென்றைக்குமா நீ நீதிமானாக்கினீர். உம்முடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றவர்களாய் இன்றைக்கு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். தேவனே, அவர்களை ஆசீர்வதியும் எங்களுக்கு உதவி செய்யும்.
We realize we don't have much more time. Or it's just at the door.
இனி எங்களுக்கு நேரமில்லை, ஏனென்றால் அது வாசலண்டை வந்துவிட்டது என்பதை நாங்கள் உணர்கிறோம். விஞ்ஞானிகளின் கருத்தின்படி இப்பொழுதிலிருந்து ஒரு மணி நேரத்திற்குள் தேசங்கள் இனி இல்லாமல் போகலாம். சபையின் நம்பிக்கையாகிய அவருடைய வருகையின் வாயிலில் நின்று கொண்டு இந்த ஈஸ்டர் காலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
Their souls are in the altar crying, "How long, Lord? How long?"
அநேகாயிரக்கணக்கானவர்கள் அக்கறையில் பூமியின் தூளில் ஆண்டவரை நேரத்துக்காய் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பலிபீடத்தின் கீழ் இருக்கின்ற அவருடைய ஆத்துமாக்கள் எதுவரைக்கும் கர்த்தாவே எதுவரைக்கும் என்று மகா சத்தமிட்டார்கள். நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று தேவரே நாங்கள் ஜெபிக்கிறோம்.
No matter what we ever do here on earth, it's so little.
இனி வரைக்கும் நாம் இங்கு பூமியில் என்னதான் செய்தாலும் சரி, அது மிகவும் சிறியதாக இருக்கிறது.
The only thing that we can do now is wait for your coming and tell everyone.
இப்பொழுது நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் உட வருகைக்காய் காத்துக்கொண்டு எல்லாருக்கும் சொல்வதுதான்.
The message is urgent. May we get it to the people quickly. That you may come at any time.
செய்தியானது அவசரமானதா இருக்கிறது, சீக்கிரமாக அதை நாங்கள் எங்களிடம் கொண்டு போகும்படியா செய்வீராக, ஏனெனில் எந்த நேரத்திலும் வரலாம்.
Before these bombs that they're speaking of and these missiles that can be showers of thousands of them rain over the earth and one minute's time.
அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றன, குண்டுகளும் ஏவுகணைகளும் ஒரு நிமிஷத்தில் பூமியின் மேல் ஊற்றப்படும்படியாய் பூமியின் மேலாக ஆயிரக்கணக்கானவைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. அது சம்பவம் முன்னர் நீர் வருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை சேரும்.
It'll be that way, Lord.
அந்த வண்ணமாக இருக்கும் கர்த்தாவே.
So most any minute there could be a resurrection or Easter for the church.
ஆகவே எந்த நேரத்திலும் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கலாம், சபைக்கு ஒரு உயிர்த்தெழுதல்.
A resurrection from this simple life unto the life eternal through Christ.
இந்த பாவ ஜீவித்திலிருந்து ஒரு உயிர்த்தெழுதலை பெற்று இயேசு கிறிஸ்து மூலமாய் நித்திய ஜீவனுக்குள் போகும்படியாக. எங்களுடைய ஜெபத்தை கேளும்.
இன்றைக்கு
நாம் மற்ற ஆராதனைகளுக்கு, அதாவது ஞாயிறு உபதேசத்திற்குள் போகும் வேளையில், ஓ தேவனே, மறுபடியுமாய் பேசும் அநேகம் அநேகமான இருதயங்கள் வினோதமாக உஷ்ணமாக்கட்டும்.
By the dozens into this pool this morning.
இந்த தொட்டிக்கு அவர்கள் டஜன் டஜனாக வருவார்களாக.
This Easter morning to be buried with the Lord Jesus accepting his sacrifice.
இந்த ஈஸ்டர் காலையில் அவருடைய பலியை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவோடு அணக்கம் பண்ணும்படியாக.
No matter what church they belong to or what religious sect they have fellowship with, that means nothing.
அவர்கள் எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த மத கோட்பாட்டை என்ன மாதிரி குழுவை அவர்கள் ஐக்கியம் கொண்டிருந்தாலும் சரி, அது ஒன்றுமில்லை. ஆனால் அவர்கள் அந்த பலியை ஏற்றுக்கொண்டார்களா? அவர்கள் தங்களிடம் ஒன்று நல்லதல்ல வேண்டும், இயேசு ஒருவர் மாத்திரமே நல்லவர் என்றும் அறிக்கை இடுகிறார்களா?
And he took our sins and buried them, and we stand alone in him.
நம்முடைய ஸ்தானத்தில் நமக்காக அவர் மரித்தார், நம்முடைய பாவங்களை அவர் எடுத்து அவைகளை அடக்கம் பண்ணி நாம் தனிமையாய் அவரில் இருக்கிறோம்.
Our churches cannot bury our sins. Our own life cannot bury our sins.
நம்முடைய சபைகளால் நம்முடைய பாவங்களை அடக்கம் பண்ண முடியாது, நம்முடைய சொந்த ஜீவன் நம்முடைய பாவங்களை அடக்கம் பண்ண முடியாது.
But Christ buried our sins in the sea of forgiveness.
ஆனால் கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மரித்து கடலிலே அடக்கம் பண்ணினார்.
God grant now that these things will be glorious in our sight.
தேவனே, இந்த காரியங்கள் உம்முடைய பார்வையிலே மகிமையாய் இருக்கும்படி அருள் புரிவீராக.
Then tonight, Lord, may you come in the power of your resurrection and shake this little place like it has never been shaken.
அப்படியானால் இன்றிரவு கர்த்தாவே, நீருமிட உயிர்த்தெழுந்த வல்லமையோடு வந்து இதுவரை இருந்திராதபடி இந்த சின்ன இடத்தை அசைப்பீராக. அற்புதங்களையும் அடையாளங்களையும் காட்டுவீராக. சில ஞாயிறுகளுக்கு முன்னர் வியாதியஸ்தர்களும் பாதிக்கப்பட்டவர்களும் ஆச்சரியமாக சுகமாக்கப்பட்டது போன்று கர்த்தாவே அதை மறுபடியும் செய்யும். இன்றிரவு மகிமைக்காக மறுபடியும் அப்படியாய் சம்பவிக்க வேண்டும் என்று கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம்.
Forgive us of our trespasses now, Lord, and may this be a real Easter for some of us. A real Easter for all of us.
எங்கள் மீறுதலை எங்களுக்கு இப்பொழுது மன்னியும் கர்த்தாவே, நமக்கும் நம் எல்லாருக்கும் இது உண்மையான உயிர்த்தெழுந்த நாளாய் இருப்பதாக.
And some of those who have never known what the Easter blessings were.
உயிர்த்தெழுந்த நாள் ஆசீர்வாதம் என்னவென்று ஒருபோதும் அறியாதிருக்கின்ற யாராயிலும் இருப்பார்களே ஆனால்,
may it be the day that Christ rises in their heart. With a new hope, with a new life.
இன்றைக்கு கிறிஸ்துவானவர் இருதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கையோடும் ஒரு புதிய ஜீவனோடும் எழும்புவாராக. கல்வாரிக்கு அவளை சுட்டு காட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமென்.
How many of you love the Lord? Just raise up your hand.
உங்களில் எத்தனை பேர் கர்த்தரை நேசிக்கிறீர்கள், உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். ஓ என்ன அது அற்புதமா இருக்கிறது. சகோதரன் மேக்டால் பதிவு செய்யும்படியாக ஒரு குழந்தை இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். ஞாயிறு பள்ளி ஆராதனைக்கு திரும்பி வருவீர், உங்களால் முடியுமா? சரி, அது அருமையாயிருக்கும். யாராவது ஒருவர் பிள்ளையை பதிவு செய்வார்கள், பரவாயில்லை, தயவு செய்து அப்போது திரும்பி வாருங்கள், அது சரி என்றால்.
Now we're going to dismiss the audience for a few moments so you can go to your places and have your breakfast and return back in normal.
ஆகை இப்பொழுது நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு போய் காலை ஆகாரம் அருந்திவிட்டு மறுபடியுமாக திரும்பி வரும்படியாக இப்பொழுது கூட்டத்தை முடிக்க போகிறேன்.
We're happy that you were here.
நீங்கள் இங்கே வந்தமைக்காக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம்.
And now let's just stand at the same song that we had a few moments ago on that bright and cloudy.
இப்பொழுது நாம் யாவரும் எழும்பி நிற்போம். சில நிமிஷங்களுக்கு முன்னே நான் பாடின அதே பாட்டை, அந்த பிரகாசமான வேகமற்ற காலை என்ற பாட்டை பாடுவோம். உங்கள் எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கின்றது? உங்கள் கரங்களை உயர்த்த நான் பார்க்கட்டும். ஆமென்.